ஒரு நிமிடம் கூட கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்புள்ள பரம தகப்பனே, கர்த்தாவே, உம்முடைய சிலுவை பாடு மரணத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, நீர் கூட இசப்பாம் இந்த மூன்றாவது வார்த்தையை தியானிக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. வாயின் வார்த்தைகளை ஆசீர்வதிங்க இசப்பா. குற்றம் குறைகள் இருந்தா கர்த்தாமே தயவாய் மன்னித்திருங்க சார் சுவாமி. கர்த்த சிறுவையிலே மொழிந்த மூன்றாவது வார்த்தை யோவான் 19:25-27 முடிய, இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். நாம் கூட முதல் வார்த்தையில கர்த்த மன்னிப்பையும் இரண்டாவது வார்த்தையில இரட்சிப்பையும் உணர்த்திய கர்த்த இந்த மூன்றாவது வார்த்தையின் வழியாக அவருடைய ஆழ்ந்த இரக்க குணத்தையும் அவருடைய அன்பையும் கூட உணர்த்துறாரு. எந்த நிலையிலையும் நம்ம மறவாத கர்த்தர் வந்து மரண தருவாயில் கூட தன் காயங்கள் தரும் வலியையும் தாண்டி தன்னுடைய தாயை நோக்கி இந்த வார்த்தைகளை வந்து கூறுகிறாரு. இதன் மூலம் கர்த்தர் இரண்டு கருத்துக்களை முன்வைக்கிறார். முதலாவது, நாம் பெற்றோரை நேசிக்க வேண்டும். நம்ம எபேசியர் 6:1-3 வரை உள்ள வசனங்கள்ல கூட பார்ப்போம், உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது வாக்கு தத்துவம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்குது. நம்ம வந்து நம்முடைய பெற்றோரை கனம் பண்ணுவதுதான் நம்முடைய முதல் கற்பனையா இருக்கணும். கர்த்தர் ஏதேன் தோட்டத்துல ஆதாமையும் ஏவாளையும் இணைத்து முதல் திருமணத்தை உருவாக்கினாரு. சிலுவையில ஜீவன் விடும் நேரத்திலையும் தன்னுடைய அன்பான சீஷனையும் தாயையும் இணைத்து ஒரு புதிய உறவை தந்து முதியோர்களையும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து உணர்த்துகிறாரு. நேத்து கூட பாஸ்டர் சொன்னாங்க, பிரசங்கத்துல கூட சொன்னாங்க, நம்ம வந்து மரண பரியந்தம் அன்பா இருக்கணும். கர்த்தர் வந்து தன்னோடு தன்னை காட்டி கொடுக்க போறான்னு தெரிஞ்சும் தன்னுடைய சீஷன் மேல சீஷனோடு கூட உட்கார்ந்து பந்தியம் இருந்தாரு. தன்னுடைய மறுதளிக்க போறான்னு தெரிஞ்சும் சீஷனோடு கூட உட்கார்ந்து அந்த நேரத்திலும் கர்த்தர் வந்து அன்பா இருந்தாரு. கர்த்தருடைய ஆழ்ந்த அன்பை கூட நம்ம இந்த இடத்துல நினைச்சு பார்க்கணும். நம்ம பெற்றோரையும் கனம் பண்ணுவதுதான் நம்முடைய முதல் கற்பனையா இருக்கணும். அவங்க கடைசி வரைக்கும் அதை நம்ம கடைபிடிக்கிறவர்களா இருக்கணும். இங்க ஒரு ஸ்டோரி கூட நான் சொல்ல விரும்புறேன். எங்க வீட்டு பக்கத்துல வந்து ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்களுக்கு ரெண்டு பசங்க, அவங்க வந்து ரெண்டு பேருக்குமே திருமணம் ஆயிருச்சு, ரெண்டு பேருமே தனியா இருக்காங்க. அவங்கள முதல் மகனோட ரேஷன் கார்டுலயும் அவங்க அம்மா பேர் இருக்கும், அதே மாதிரி இரண்டாவது மகனோட ரேஷன் கார்டுலயும் அவங்க அம்மா பேர் இருக்கும். ஆனா அவங்க அம்மா உண்மையா இருக்கிறது வந்து ஆர்ஃபனேஜ்ல. அப்போ அவங்க அம்மா வந்து இறந்த போது கூட அவங்க அந்த செய்தியை வந்து யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், இந்த அது வந்து இந்த அனாதை இல்லத்துக்குள்ளே இருக்கட்டும், அது யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அவங்க ரொம்ப அவங்க அம்மா அப்பாவை நேசிச்சாங்க. இருந்தாலும் அவங்க வந்து வயசானவங்களாகும்போது அவங்கள வந்து அன்பில்லன்னு சொல்லலாம், அவங்கள கவனிக்கவும் பராமரிக்கவும் அது அவங்களுக்கு ஒரு கஷ்டமான போயிருச்சு. நான் வந்து முடிவு பரியந்த நம்முடைய பெற்றோரை நேசிக்கிறவர்களா இருக்கணும். பெற்றோரை நேசிக்கவும் பராமரிக்கவும் தவறக்கூடாது. உபாகமம் 5:16 வசனத்துல கூட நம்ம பார்க்கலாம், உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற வார்த்தையை கூட நம்ம பார்ப்போம். இந்த வாழ்வின் கடைசி வரை நம்ம அவர்களுக்கு செய்கிற கடமைகளை செஞ்சு அவர்களை பராமரிக்கவும் அவர்களை பாதுகாக்கவும் தவறாதவர்களா இருக்கணும். நம்முடைய எதிர்காலத்துக்காகவும் நம்முடைய படிப்புக்காகவும் நிறைய தியாகங்கள் செஞ்சவங்க நம்ம பெற்றோர். நமக்கு என்ன வேணும் எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சாங்க. நம்ம அவங்களுடைய தேவைகளை பற்றி அவங்க ஒரு நாளும் யோசிக்கிறதே கிடையாது. நம்ம பைபிள்ல கூட இதுக்கு அநேக உதாரணங்களை பார்க்கலாம். பெற்றோர் நேசித்த ஈசாக்க கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றபடி உயர்த்தினாரு. சாமுவேல கூட கர்த்தர் தீர்க்கதரிசியாய் நியாயாதிபதியாய் ஆசாரியனாய் பல நிலைகள்ல கர்த்தர் உயர்த்தினாரு. ஒரு தாயினுடைய ஜபந்தான் அந்த குடும்பத்தையே கட்டி எழுப்பும். அத்தகைய தாய் முதியவராகும் போது அவங்களை நேசிக்கிறது நம்மளுடைய கடமையா இருக்கணும். இரண்டாவது கூட, ஆதரவற்றோருக்கு உதவ வேணும் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம். ஆதரவற்றோருக்கு உதவ வேண்டும்னா இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய சீசனான யோவான வந்து ஆதரவற்ற தாய்க்கு ஒரு ஆதரவை கொடுத்து ஆதரவற்றோரையும் நேசிக்கணும் அப்படின்னு யோவான் மூலமா நம்ம ஒரு கருத்தையும் தெரிந்து கொள்ள முடியுது. நம்ம பைபிள்ல கூட பாக்கலாம், தொக்கால் வந்து தன்னால இயன்ற உதவிகளை மற்றவங்களுக்கு செஞ்சாங்க. அவங்க இறந்த பின்னும் கர்த்தரால் உயிரோடு எழுப்பப்பட்டாங்க. நம்ம அது கூட அப்போஸ்தலர் 9:36-42 உள்ள வசனங்கள்ல பார்க்கலாம். மத்தேயு 25:40 கூட நம்ம பார்க்கலாம், இவர்களில் சிறியவனான ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு வந்து கர்த்தர் உணர்த்துகிறார். நம்ம எளியவனாய ஒருத்தனுக்கு நம்ம எதை செஞ்சா அது கர்த்தருக்கே செய்யற மாதிரி, நம்ம எப்பவுமே நம்மை பத்தி மட்டும் யோசிக்காம கர்த்தருக்கு வந்து முதலிடம் மட்டி கொடுக்கணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். யாக்கோபு 4:17 கூட நம்ம பார்ப்போம், ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும். கர்த்தர் நம்மளை ரொம்ப ஆசீர்வதிச்சு வச்சிருக்காங்க. நம்முடைய ஆசீர்வாதத்துல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யறவர்களா இருக்கணும். கர்த்தர் கூட யோசுவின் யெசபாவோட மார்பில சாஞ்சி இருந்த யோவான இன்னொருவருக்கு ஆதரவு கொடுக்கும்படி மாற்றினாரு. அத்தகைய கர்த்தர் நம்மளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.